بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அன்புள்ள சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையால் அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அழைப்பு கொடுப்பதற்காகவும் அல்லாஹ்வினுடைய தூய இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இங்கு அழைப்பாளர்களாக நாம் இங்கு ஒன்று குழுமிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, கடந்த இரண்டு வாரங்களாக நாம் உரையாற்றுவதற்கு முன்பாக நம்முடைய தயாரிப்புகள் எப்படி இருக்க வேண்டும், குறிப்புகள், நமது குறிப்புகள் எப்படி நாம் அதனை பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு நம்முடைய தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை நாம் ஓரளவு பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தயாரித்ததற்கு பிறகு எப்படி நம்முடைய பேச்சு அமைய வேண்டும், குறிப்பெல்லாம் எடுத்தாச்சு, எப்படி பேசுறது, கையில் குறிப்பு ரெடியாக இருக்குது, எப்படி நம்ம பிரசங்கம் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். பொதுவாக நமக்கு எவ்வளவு நேரம் கொடுத்துருக்குறாங்க, எந்த நேரத்தில் பேச சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற நேரத்தை முதல் முதல்ல நம்ம அறிந்து கொண்டு முன்கூட்டியே நம்ம வந்துடணும். அப்போ நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டோம் சொன்னால் மற்றவர்கள் பேசக்கூடிய பேச்சுகளை கேட்கலாம். அப்போ கேட்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் என்ன செய்யும், கிடைக்கும். சில பேச்சாளர்கள் கொஞ்சம் நாவாற்றல் வந்தது சொன்னால் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன டைம் கொடுத்தாலும் அந்த டைமில் போய் உட்காருவோம், பேசி முடிச்சிட்டோமா இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான சில தாயிகள் இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு பண்புக்கு அடையாளம் கிடையாது. அதே சமயத்தில் அவர்களுக்கு பல வேலைகள் இருக்கலாம், அல்லது பல தேவைகள் இருக்கலாம், மேடையில் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் என்று இருந்தால் அவர்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் கேட்கக்கூடிய சூழ்நிலைகளும் நேரங்களும் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம முதல்ல அங்கே போய் உட்கார்ந்துடணும். இதுதான் ஒரு நல்ல ஒரு அழைப்பாளருக்குரிய பண்பாகும் என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். அடுத்தது, நம்ம மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் சொன்னால் முதல்ல நம்ம சுத்தப்படுத்தி கொள்ளணும். இப்போ உதாரணமாக வெளியூர்லேருந்து என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். அப்போ வெளியூர்லேருந்து வரும்போது களைப்பு இருக்கலாம், உடலில் வந்து சில அசௌகரியங்கள் இருக்கலாம். அப்போ நம்ம முதல்ல ஃப்ரெஷ் ஆகிக்கணும். ஃப்ரெஷ் ஆகாமல் அப்படியே போய் மேடையில் ஏறுனா பேச்சு வராது, எரிச்சல் தான் வரும். அப்போ நம்முடைய உடை சுத்தமாக இருக்கணும், அப்புறம் குளித்து நம்முடைய உடலையும் சுத்தமாக்கணும். அதே போல் மலம் ஜலம் கழித்து அதையும் அந்த கடனையும் நிறைவேற்றி விட்டால் ஃப்ரீ ஆயிரும். இப்போ சில நேரங்களில் வந்து ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு நமக்கு நேரம் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒன்றுமே க்ளீன் பண்ணாமல் வந்து நின்றா சில நேரங்கள் அது பல தொல்லைகளை கூட என்ன செஞ்சிடும், கொடுத்துரும். அப்போ நம்ம முதல்ல ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஆகிக்கணும், உடலை சுத்தமாக்கிக்கணும், உடையை சுத்தமாக்கணும். அதுக்கு பிறகு மேடையில் போய் நம்ம என்ன செய்யணும், உட்கார். இதை முதல்ல நீங்கள் அடிப்படையாக விளங்கிக்கணும். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், மற்றவருடைய பேச்சை கேட்கணும்னு சொன்னேன் இல்லையா, அப்படி கேட்ட நிறைய செய்திகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நம்ம அதை பின்னாடி என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அல்லாஹ்வே குர்ஆன் என்ன சொல்கிறான், அல்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூன அஹ்ஸனா. அந்த அறிவாளிகள் புத்திஜீவிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், எல்லா சொல்லையும் கேட்பாங்க, அதில் எது சரியானதோ அதை பின்பற்றுவாங்க. இவர்கள் தான் அறிவாளிகள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அப்போ எல்லா சொல்லையும் கேட்கணும், கேட்டு அதில் எது சரியானது அதை நம்ம என்ன செய்யணும், பின்பற்றணும். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலியுறுத்தக்கூடிய ஒன்று. எனவே இந்த ஒரு அடிப்படையில் நம்ம பேச்சாளர்கள் அழைப்பாளர்கள் உருவாக வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நம்ம பேசுகிற பேச்சு இருக்குது இல்லையா, தெளிவாக விளங்கணும். பேச்சில் தெளிவு இருக்கணும், அதில் மறைவு ஒளிவு இந்த மாதிரிலாம் இல்லாமல் தெளிவாக பேசணும். அப்போ தெளிவாக பேசும்போது மக்கள் என்ன செய்வாங்க, ஈஸியாக விளங்கி கொள்வாங்க. இப்போ ரெண்டு கட்டான அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லியோ அல்லது இடையில நிப்பாட்டி இந்த மாதிரியோ முழுங்கி முழுங்கி பேசுகிற இப்படிலாம் இல்லாமல் பேசுகிறத தெளிவாக நச்சுன்னு பேசிட்டு போயிடணும். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான், யா யுஹல்லதீன் ஆமனு தக்குல்லா வகூலு கவுலன் சதீதா, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் தெளிவாக பேசுங்கள் அப்படின்னு நல்லா என்ன செய்யணும் சொல்கிறோம். இப்போ தெளிவான பேச்சு என்பது பேச்சாளர்களுக்கு மிக 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 முக்கியம். அடுத்தது அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுடைய வசனங்களை நம்ம நிறைய பார்க்கலாம். இந்த தெளிவான பேச்சு அப்படின்றத வலியுறுத்தி நிறைய வசனங்கள் குர்ஆன் சொல்லுது. அதில் ஒரு இடத்துல பாருங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன்ல சொல்கிறான். அதில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், வஆத்தைனாஹுல் ஹிக்மா வஃபஸ்லல் ஹிதாப் அப்படின்னு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்து சாது 38வது அத்தியாயம் 20வது வசனம், 38வது அத்தியாயம் 20வது வசனம், இதில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். என்ன சொல்கிறான், நாம் அவருக்கு ஹிக்மா என்ற ஞானத்தையும் வழங்கினோம், மேலும் பேச்சின் தெளிவையும் கொடுத்தோம் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். ஹிதாப் ஹுத்துபா ஹிதாப், பேச்சின் தெளிவையும் நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பேச்சின் தெளிவையும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ஏன் அப்படி சொல்லலான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய செய்திகளை மக்கள்கிட்ட தெளிவாக பேசணும், பேச்சினுடைய தெளிவு இருந்தால் தான் மக்கள் கேட்பாங்க. அதனால் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஒன்ற ஒரு பண்பையும் அல்லாஹ் சேர்த்து செஞ்சான் கொடுத்தான். இதை நம்ம பார்க்குறோம். அப்போ பேச்சினுடைய தெளிவு மிக மிக பேச்சாளர்களுக்கு அவசியம் என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய நாவாற்றலை பொறுத்தவரையில் கொஞ்சம் குறைவானவர்களாகத்தான் இருந்தார்கள். அதை பற்றி கவலைப்பட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் இதற்காக துவா செய்தார்கள். இதெல்லாம் நம்ம தெரியும். அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க, அஹி ஹாரூனு ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானா ஃபஅர்சில் ஹு மஅய ரிதன் யுசத்திக்குனி இன்னி அஹாஃபு அன் யுகதிபூன், எனது சகோதரர் ஹாரூன் என்னை விட நான் பேச்சாற்றலில் மிக திறமை வாய்ந்தவர், மிக அழகாக தெளிவாக பேசக்கூடியவர், எனவே அவரை என்னோடு அனுப்பினால் எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், என்னை உண்மைப்படுத்துவதற்கு அது ஒரு அரணாக அமையும், நிச்சயமாக நான் என்னை அவர்கள் பொய்ப்பித்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு யார் கேட்குறா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஹாரூனை என்னோட சேர்த்து அனுப்பி விடுங்க அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க எப்படி சொல்லி கேட்குறாங்கன்னா, அஃப்ஸஹு மின்னி லிசானா, பேச்சில் அவங்கள்ட்ட ஒரு தெளிவு இருக்கு, என்னை விட நல்ல பேசக்கூடியவங்க அப்படின்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ பேச்சில் ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அப்போது நம்ம பேச்சாளர்களாக உருவாகக்கூடிய நாம் பேச்சில் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெளிவை நாம் முதல்ல அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களை, இப்போ வீடியோ எடுக்கிறாங்க, கேமராவை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த நேரத்தில் கேமராவையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, பல இடங்களில் என்ன செய்யணும், பார்க்கணும். சில பேச்சாளர்களை பார்க்குறோம், வீடியோ பிடிக்குன்னு சொன்னால் நான் கேமரா மட்டுமே பார்க்குறது, அப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றும் பார்க்குறது இல்லை, அதனால் என்ன ஒன்று தூக்கம் வந்துடும். எல்லா மக்களையும் பார்க்கும்போது தான் அந்த ஒரு ஈர்ப்பும் கவனமும் என்ன செய்யும், கிடைக்கும். இப்போ ஒரு பக்கமே பார்த்து கொண்டிருந்தால் இந்த பக்கத்தில் உள்ளவங்க தூங்கிடுவாங்க, அல்லது கவனம் இல்லாமல் வேறு எங்கேயாவது சிந்தனை ஓடிடும். இப்போ மக்களை வந்து சுழற்சியாக நம்முடைய பார்வைகள் அங்கங்கே திரும்பி கொண்டு இருக்கும்போது கவனமும் ஈர்ப்பும் என்ன செய்யும், வந்து கொண்டே நம்மளோட தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கும். அப்போ எல்லாரையும் பார்க்கணும், ஒரு பக்கம் மட்டும் பார்க்கக்கூடாது. சில பேர் மேலேயே பார்ப்பாங்க, அப்படி பார்த்துருப்பீங்க நிறைய பேச்சாளர், மேலேயே பார்த்துட்டு பேசினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கீழேயும் பார்ப்பாங்க சில பேர். சில பேர் வந்து கண்ணை மூடிக்கிட்டு பேசுவாங்க, இந்த மாதிரியும் இருக்கிறாங்க. இப்படிலாம் இல்லாமல் எல்லா மக்களை, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ பெரிய அப்படியே நம்ம என்ன செய்யணும், பார்வையை அப்படி கொண்டு சுழற்சி செய்தால் அப்போது நம்முடைய பேச்சுகள் அவங்கள்ட்ட போய் உடனடியாக ரீச் ஆகும், அது தொடர்ச்சியாக அந்த ஈர்ப்பு என்ன செய்யும், இருந்து கொண்டு இருக்கும். அப்போ இதை நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகவல். அதே மாதிரி சென்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கு வந்துருச்சு. ஃபேஸ்புக்கில் லைவில் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அவன் அவன் மொபைல் எடுத்து இன்றைக்கி லைவில் போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், பேச்சாளர்கள் நல்ல சிறந்த தாய்களும் கூட லைவில் என்ன செய்கிறாங்க, தனது மொபைலை வந்து செல்ஃபியாக வச்சு யூஸ் பண்ணி அதை லைவாக எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் லைவில் கொடுக்குறதோ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதோ தப்பு கிடையாது, நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு சொன்னால் அதை உண்மையிலேயே பாராட்டுத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அதை சரி செய்கிறதும் அதை பார்க்குறதும் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால் அப்போ வேலைக்கு ஆகாது. இப்போ நம்ம கவனம் வந்து மக்களோட என்ன செய்யணும், இருக்கக்கூடிய மக்களை பார்த்து என்ன செய்யணும், பேசணும். இதை நம்ம வந்து கேமரா எப்படியோ ஃபேஸ்புக் அது மாதிரி போயிடக்கூடாது, அதையே பார்த்துக்கிட்டு போயிடக்கூடாது. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் மாற்றம் அடையணும். சரி, அடுத்தது என்னான்னு சொன்னால், இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம், வந்த உடனே நம்ம வந்து முதல்ல மைக்கு சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். சும்மா நம்ம நிறைய பேச்சால் இருப்பாங்க, வந்து இப்படி உட்கார் நிற்பாங்க பேசுவாங்க, அது எப்படி கீழே இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி கையை கூட அசைக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருந்தேன்னு சொன்னால் நமக்கு தான் வந்து தொண்டை வேஸ்ட்டு, நிறைய எனர்ஜி இதில் தான் போகும். சும்மா சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மணி நேரம் பேசுகிறது வந்து இது ஒரு காந்தகம் அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதில் நம்ம நின்றுக்கிட்டு சாதாரணமாக பேச முடியாது. முதல்ல இது நல்லா இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். இப்போ நான் வந்து இத்தனை பேர் எனக்கு முன்னாடி பேசுனதை வச்சு நான் கணிச்சிட்டேன், கிளியராக இருக்குது, அதனால் இப்போ அழகாக ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் சவுண்டு சரியில்லைன்னு சொன்னால் அங்கே ஒரு ஆள் சொல்லணும், சவுண்டை கொஞ்சம் கூட்டுங்கன்னு சொல்லணும். இதை கூட பேச்சாளர்கள் ரொம்ப கவனிக்கணும். அப்போ ரெண்டாவது, நம்ம பேசுகிறது நமக்கு விளங்கணும். இப்போ எனக்கு விளங்குது, நான் பேசுகிறது எனக்கே என்ன செய்து விளங்குது, இதையும் என்ன செய்யணும், கவனிக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை, நுணுக்கமான விஷயங்களையும் கூட நம்ம பேச்சாளர்கள் நல்ல புரிந்து கொண்டு நம்மளுடைய அந்த மைக்கை முதல்ல சரி பண்ணி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். சரி, அடுத்தது என்னான்னு சொன்னால், முதல் முதல்ல சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும். அதுலேயே சில பேருக்கு வந்து தப்பாக சொல்லிடக்கூடாது, நிறைய பேர் பார்க்குறாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ சலாம் சொல்கிறது அப்போ ஆரம்பமே இவன்ட்டு இப்படி இருக்குதுன்னு விளங்கிடக்கூடாது. சலாம் சொல்கிறத தெளிவாக அழகாக சரி பண்ணி மக்கள்கிட்ட கேட்டுட்டு திருத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு இப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டோம்னா அது அழகாக போயிடும். இப்போ ஆரம்பத்திலேயே நமக்கு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால், அப்போ பார்க்குறவங்க நினைப்பானே இவன் முதல்ல சரியில்லை அப்படின்ற மாதிரி விளங்கி இவன் ஆக கீழே அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ நம்ம முதல்ல நம்ம அதை சலாஞ்சுறத ஒழுங்காக சொல்லணும், அது வேறு விஷயம். இப்போ இதை நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது என்ன, ஹம்து சலவாத். ஹம்து சலவாத்னா முதல்ல அல்லாவை புகழணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஒரு புகழை வந்து தொடர்ச்சியாக சொல்லுவாங்க, இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹமதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு, இப்படி போவோம். போய் ரெண்டு மூணு வசனங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. அதே மாதிரி ஒரு நபிமொழி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சொல்லக்கூடிய ஒன்று, எல்லா பிதாத்தும் வழிகேடு, அந்த வழிகேடு இங்கே நரகத்துக்கு போகும், இந்த ஹதீஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஆனால் இதை மட்டும் நம்ம ஓதுனா இதுலேயே ஒரு ஏழு நிமிஷம் ஓடிடும். அப்போ நம்ம இதை நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய கூட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சொல்லலாம். ஒரு நமக்கு நேரம் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் சொல்லலாம். ஆனால் நமக்கு ஒரு ஆறு நிமிஷம் தந்திருக்கிறாங்க, ஒரு பத்து நிமிஷம் தந்திருக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக என்ன செய்யணும், அல்லாவோ புகழணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவா சொல்லணும். அப்போ அதுக்கு நிறைய சின்ன சின்ன இப்போ நம்ம சொல்லி தந்தோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா ஒமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல் அம்மாபாத் முடிஞ்சு போச்சு. அல்லது அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாபாத், அல்லது அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இவ்வளோ ஒரு ஷார்ட்டாக நம்ம அல்லாவை புகழணும். அதை நம்ம அரபில் சொல்லும்போது கொஞ்சம் அதுக்கு ஒரு ஈர்ப்பு, அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நம்ம சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்தோம் சொன்னால் நல்லாயிருக்கும். அப்போ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், முதல்ல நம்ம வந்து டாபிக் உள்ளே போயிடணும். அங்கே மேடையில் இருக்கிற ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னு வைங்க, பத்து பேர் பேரையும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நோட்டீஸ்லையும் கொடுத்துருப்பாங்க, எல்லா பேரையும் எழுதியிருப்பாங்க, முன்னிலைன்னு போட்டு ஒரு அஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க, வரவேற்புறைன்னு அது ஒரு ஆள் உட்காந்துருக்கும், அதே மாதிரி முன்னுரைண்டு அதுக்கு ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க, அடுத்து அறிமுக உரைன்னு அதில் ஒன்று ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க, இப்படியே நிறைய இருக்கும். இப்போ போட்டு அடுத்த பேச்சாளர்கள், சிறப்பு பேச்சாளர்கள், நன்றியுரை இது வரைக்கும் இருக்கும். இவர் என்ன செய்வார்னா எல்லாரையும் திரும்ப ஒரு தடவை கூப்பிடுவார், எல்லாம் அதை பார்த்தானே வந்திருக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம எல்லாரையும் அவர்களே அவர்களேன்னு, இதுலையே நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஏன் வேஸ்ட் பண்ணுவானே. அப்போ செய்திகளை நேராக சொல்லி, எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டீங்கன்னா மக்கள் இன்னும் சீக்கிரமாக என்ன செஞ்சிருவாங்க, அந்த ஈர்ப்புக்கு வந்துடுவாங்க. அப்போ நம்ம முதல்ல போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காமல் நேரடியாக தலைப்பிற்குள்ளே என்ன செய்யணும், நுழைந்து விடணும். இதை முதல் முக்கியமான ஒரு ஒரு தகவலை இதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்னான்னு பேச்சில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சப்தங்களை வந்து சில பேர் பார்க்குறோம், பயங்கரமாக சத்தம் இல்லை வேண்டாம். சத்தம் வந்து எதுக்கு சத்தம் வேணும், அந்த செய்தியை பார்க்கணும், மெசேஜை பார்க்கணும். எந்த செய்திக்கு சத்தம் வேணுமோ அந்த செய்தி தான் சத்தம் வேணும். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் என்ன இதில் என்ன இருக்குது. அப்போ எதை நம்ம சொல்ல, அல்லாஹ் சொன்னான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய செய்தி அது வெயிட்டாக இருந்துன்னு சொன்னால் அப்போ சவுண்டை உயர்த்த வேண்டிதான். அப்போ சம்மதமே இல்லாமல் சத்தத்தை என்ன செய்ய தேவையில்லை, உயர்த்த தேவையில்லை. அது எதுக்கு, நம்ம தொண்டை தண்ணி வாங்கணும். அப்போ என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு டைம் தந்திருக்காங்கன்னு வைங்களேன், அப்போ சத்தத்தை உயர்த்தி பேசலாம், பிரச்சனை இல்லை. சத்தத்தை எப்படி உயர்த்தி பேசலாம், அந்த 10 நிமிஷமும் நம்ம சத்தத்தை ஒரே மாதிரி உயர்த்தி பேசலாம், பிரச்சனை கிடையாது. 10 நிமிஷம்னா தாக்கு பிடிக்கும் சத்தம் போட்டு பேசுறது. ஒரு 1.5 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க பேசுறதுக்கு, அல்லது 1 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க, தொடர்ந்து அப்படி சத்தம் போட முடியுமா, முடியாது. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படி இழுக்கும், அதுக்கு பிறகு அப்படியே தொண்டை இருமல் வரும், அதுக்கப்புறம் அப்படி தொண்டை பிடிச்சிக்கிடும், இருக்கிற அப்படி எஃபெக்ட் எல்லாத்தையும் அப்படி குறைச்சி விட்டுரும். திரும்ப அதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன செய்யாது, மனசு வராது, மக்களுக்கும் எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிடும், அதை எப்படா முடிப்பா அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிடும் ஆயிரும். இப்போ நம்ம பொதுவாக கொஞ்சம் 1/2 மணி நேரம் தந்திருக்கிறாங்க, 1 மணி நேரம் தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மெதுவாக ஆரம்பிக்கணும், ஆரம்பம் மெதுவாக இருக்கணும் அன்பிற்குரியவர்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் எந்த விஷயத்தில் சவுண்டை வந்து கூட்டணுமோ அந்த விஷயத்தில் கூட்டிக்கிற வேண்டிதான். இப்போ நரகத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான் குர்ஆனில், ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த இடத்துல சவுண்டை உயர்த்தணும், அது அல்லாஹ்வுடைய பயத்தை மக்களுக்கு ஏற்படுத்துறது. இந்த நரக நெருப்பு எப்படி தெரியுமா, அது வந்து தாங்க முடியாது அப்படின்னு, இந்த சவுண்டு இந்த சவுண்டு வேணும் அந்த நேரத்தில். நரக நெருப்பு எப்படி தெரியுமா, தாங்க முடியாது இப்படிலாம் சொன்னேன்னா எடுப்படாது. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும், வேகம் என்ன செய்யணும் இருக்கணும், சவுண்டை கொஞ்சம் கூட்டணும். இப்போ சவுண்டை கூட்ட வேண்டிய நேரத்தில் கூட்டணும், குறைக்க வேண்டிய இடத்துல குறைக்கணும். அப்போந்தான் அந்த ஏற்றம் இறக்கம் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த ஏற்றம் இறக்கம் இருந்தால் தான் அந்த பேச்சு என்ன செய்யும், நல்ல முறையில் அப்படியே போகும். இல்லை ஒரே மாதிரி சொன்னால் தாளாட்டுற மாதிரி போயிரு, தூக்கம் வந்துடும். ஒரே மாதிரியும் போகக்கூடாது, சில நேரங்களில் ஏற்றி பேசணும், சில நேரத்தில் இறக்கி பேசணும், சில நேரத்தில் பயங்கர சத்தம் பண்ணணும், சில நேரத்தில் அப்படியே ஆஃப் ஆகிடணும். இந்த மாதிரி நம்முடைய பேச்சுகள் மாறி 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 தேவைக்கு ஏற்ப என்ன செய்யணும், இருக்கணும். இது மிக முக்கியமான ஒரு தகவல். அடுத்தது அன்புள்ளவர்களை, இந்த பேச்சில் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான் இல்லையா, இன்ன மினல் பயானி லசிஹரா, பயானில் பேச்சில் ஒரு சிஹர் இருக்குது, ஒரு கவர்ச்சி இருக்குது, வசீகர தன்மை இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹீஹுல் புகாரியில் 5767வது ஹதீஸாக பார்க்கலாம், 5767வது ஹதீஸாக இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இன்ன மினல் பயானி லசிஹரா, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது பெரும்பாலும் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பயானில் சிஹர் இருக்குது, பேச்சில் வசீகர தன்மை இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த ஹதீஸு நமக்கு தெரியும். ஆனால் அதில் ஏன் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சால் நம்ம பேச்சினுடைய முக்கியத்துவமும் அந்த பேச்சு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஹதீஸில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அன்னஹு கதிம ரஜுலானி மினல் மஷிரிகி ஃபஹதபா ஃபஅஜிபன் நாசு பயானஹுமா ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன மினல் பயானி லசிஹரா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கிழக்கிலிருந்து 2 மனிதர்கள் வந்தார்கள், வந்து 2 பேரும் உரையாடினார்கள். மக்கள் எல்லோரும் அவர்களுடைய பேச்சாற்றலை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நிச்சயமாக பேச்சில் வசீகர தன்மை உள்ளது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ கிழக்கிலேருந்து வந்தாங்க 2 பேர், அது யாரு, என்ன பேசுனாங்க அப்படின்ற தகவலை சஹீஹுல் புகாரியினுடைய விளக்க உரை விரிவுரை ஃபதுஹுல் பாரி என்ற அந்த நூலை பார்க்கலாம். அதில் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அதே போன்று அல் பிதாயா உன் நிஹாயா, அல் பிதாயா உன் நிஹாயா என்ற நூலினுடைய ஆசிரியர் இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்களும் இதை விரிவாக சொல்கிறார்கள். இந்த சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஜிப்ரிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஜிப்ரிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இன்னொரு மனிதர் யார் அப்படின்னு சொன்னால், அம்ருபின் அல் அஹ்தம், அம்ருபின் அல் அஹ்தம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மனிதர். இந்த ரெண்டு மனிதர் தான் உரையாடினார்கள். இந்த ரெண்டு மனிதருக்கு ஏற்பட்ட உரையாடலைத்தான் மக்கள் எல்லோரும் பார்த்து ஆச்சரியம் அடைந்தாங்க. சரி, என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஜிப்ரிகான் என்று சொல்லக்கூடிய மனிதர் ரசூலுல்லா பார்த்து சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லா, நான் தமீம் குலத்தை சார்ந்த ஒரு தலைவனாக நான் இருக்கிறேன். அப்படி பெருமையாக பேசுகிறார். நான் என்ன சொன்னாலும் அவர்கள் உடனுக்குடன் கட்டுப்பட்டு நடப்பார்கள். நான் என்ன கேட்டாலும் உடனுக்குடன் பதில் சொல்வார்கள். அநியாய செய்வதிலிருந்து அவர்களை நான் தடுப்பேன். அவர்களுடைய உரிமைகளை மற்றவர்கள் பறித்தால் அதனை நான் முறையாக வாங்கி கொடுப்பேன். எனவே இந்த விஷயம் இவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? அம்ருபின் அல் அஹ்தம் அவருக்கு தெரியும். அம்ருபின் அல் அஹ்தம் அவருக்கு தெரியும் இந்த செய்தி அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே என்ன சொல்கிறாங்க அம்ருபின் அல் அஹ்தம் அப்படின்னு கேட்டால், அவங்க சொல்கிறாங்க, இவரை பொறுத்தவரை, யார், ஜிப்ரிகான், இவரை பொறுத்தவரையில் என்னன்னு சொன்னால், கடுமையாக சண்டை போடக்கூடியவர், கடுமையாக சண்டை போடக்கூடியவர், கொஞ்சம் வீரம் உள்ளவர், அவரை தன்னைத்தானே அவர் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு மனிதர், என்ன சொன்னாலும் மக்கள் கட்டுப்பட்டு நடப்பாங்க அப்படின்ட்டு யார் சொல்கிறான், அம்ருபின் அல் அஹ்தம் அவங்க சொல்கிறாங்க. யாரை பார்த்து? ஜிப்ரிகானை பார்த்து சொல்கிறாங்க. ஜிப்ரிகான் திரும்ப சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லா, நல்லா கவனிக்கணும், யார் ரசூலுல்லா, இவருக்கு இதை விட செய்தி நிறைய தெரியும் என்னை பற்றி, அவர் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொறாமை இருக்குது, அந்த பொறாமனால தான் அவர் உங்கள்கிட்ட சொல்ல மறுக்கிறார் அப்படின்ட்டு யார் சொல்கிறான், ஜிப்ரிகான் சொல்கிறான். சரியா? இப்போ இந்த அம்ருபின் அஹ்தம் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. அம்ருபின் அஹ்தம் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. நல்ல புகழ்ந்து தானே சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வந்து நல்ல வீரம் உள்ளவர், அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடியவர் அப்படின்னு நல்ல விஷயங்களாக புகழ்ந்து தானே சொன்னாங்க. புகழ்ந்து சொன்னப்ப இதை விட இன்னும் நிறைய தெரியும் என்னை பற்றி, ஆனால் அவங்கள்ட்ட சொல்லாமல் மறைக்கிறாரு, காரணம் பொறாமை அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு கோபம் வந்துருச்சு. இவர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அம்ருபின் அஹ்தம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சொல்கிறாங்க, நானாக பொறாமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லா, இந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் ஆக மோசமானவர் இவர். எப்படின்னு தெரியுமா, இவர் இப்போ புது, அதாவது புதுசாக காசு வந்துச்சின்னு சொல்லுவாங்கல்ல, புது பணக்காரன், அப்படிப்பட்ட ஒரு ஆள் இவர். அடுத்தது என்னான்னு சொன்னால், இவருடைய தந்தையும் ஒரு முட்டாள், அறிவில்லாதவர். சரியா? இப்படி சொல்லிட்டு இவர் இன்னும் இவர் குடும்பத்தில் இவரை வந்து தனிமைப்படுத்தப்பட்டு வச்சுருக்கிறாங்க. இவரை குடும்பத்திலையும் கூட ஏற்றுக்கிறது இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு இவர் அப்படின்னு சொல்லி சரசரான இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லா, நான் முதல்ல சொன்னேனே அதை உண்மையை தான் சொன்னேன், நான் இப்போ ரெண்டாவது சொன்னேனே இதுலேயும் நான் பொய் சொல்லலை, முதல்ல சொன்னதும் உண்மையைத்தான் சொன்னேன், ரெண்டாவது சொன்னேனே அதை நான் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் மனுஷன்தான், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் நல்ல ஒரு மூடில் இருந்தா, நான் ஏற்றுக்கொண்டால் நான் இவங்களை என்ன நான் அறிஞ்சபடி இவங்களை நல்ல அழகாக ஆக்கி பேசுவேன். எனக்கு கோபம் வந்துருச்சின்னு சொன்னால் இவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ரொம்ப மோசமானதாக நான் பேசுவேன், எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ஆள்னா அப்படின்ட்டு அம்ருபின் அஹ்தம் அவங்க சொல்கிறாங்க. இந்த பேச்சை கேட்டுட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன மினல் பயானி லசிஹரா, நிச்சயமாக பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கிறது, ஈர்ப்பு இருக்கிறது, வசீகர தன்மை இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஜிப்ரிகான் அவங்க வந்து ஒரு நல்ல மனிதர்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டான், அவரே அவர் ரசூல்லாட்ட வந்து தன்னைத்தானே முதல்ல சொல்லிட்டாங்க, சொன்னது மட்டும் இல்லாமல் இவருக்கு தெரியும்னு அவரையும் கை காட்டி விட்டு, ஏன்னா அவரும் கொஞ்சம் சொல்லி மறுபடியும் வந்து திரும்பவும் சிப்ரிகான் உடல இன்னும் இதை இப்போ சொன்னார்ல, இதை விட நிறைய விஷயம் அவருக்கு தெரியும் என்னை பற்றி, அதை சொல்ல மறைக்கிறார். நீ அவர் என்னன்னு தெரியுமா, அவருக்கு பொறாமல், என்னை பற்றி பொறாமல் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே தான் இவர் வந்து ஒன்றுக்கு லைக் இல்லாதவர், மோசமானவர், இவருடைய தந்தையும் ஒரு அறிவில்லாதவர், இவர் குடும்பத்தினையும் கூட இவரை ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி என்ன செய்து சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லாட்ட நான் முதல்ல சொன்னேன்ல, முதல்ல என்னால் புகழ்ந்து சொன்னார்ல, அதையும் நான் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறேன். சரி, ரெண்டாவது சொன்னல ஒன்றுக்குமே லாய்க் இல்லைன்ட்டு, அதையும் நான் பொய் சொல்லலை. வார்த்தையை பாருங்கள், உண்மையை சொன்னேன், பொய் சொல்லவில்லை, ரெண்டு ஒரே வார்த்தை தான். உண்மையை சொன்னேன், பொய் சொல்லவில்லை, ரெண்டு ஒரே வார்த்தை தான். உண்மையை சொன்னேன்னா பொய் சொல்லலைன்னு அர்த்தம், பொய் சொல்லலைன்னா உண்மையை சொன்னேன்னு அர்த்தம், ரெண்டு ஒன்று தானே. ஆனால் அந்த வார்த்தையும் கூட அழகாக்கி சொல்கிறார். நான் முதல்ல சொன்னனே உண்மைத்தான் சொன்னேன், ரெண்டாவது சொன்னனே போய் சொல்லலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேச்சை ரசூலை கேட்டுட்டு என்ன மினல் பயானில சிஹரா, பேச்சில் ஒரு வசீகர தன்மை இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பேச்சு அதில் வந்து வார்த்தைகளை வந்து அந்த அதாவது ஒரே வார்த்தைகளை மாற்றி மாற்றி அர்த்தங்களை ஒரே மாதிரி புரிந்து கொண்டு வேறு வேறு வார்த்தைகளை சொல்கிறதுனால மக்களே ஆச்சரியப்பட்டாங்கன்னு ஹதீஸ் வருதா இல்லையா? உங்களுடைய பேச்சை பார்த்துட்டு மக்கள் ஃபஜிபன்னாஸ், மக்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். அப்போ எப்படியும் அவங்களால பேச முடியும் அப்படின்ற ஒரு ஹதீஸ் என்ன செய்து இது எடுத்துக்காட்டுது. அப்போ இது என்னன்னு சொன்னால், அப்போ நம்முடைய பேச்சு வந்து தெளிவு இருக்கணும், நம்முடைய பேச்சு தெளிவு இருக்கணும், அது ரொம்ப 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 பேச்சாளர்களுக்கு மிக முக்கியமானது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, அடுத்தது என்னங்க, பேச்சில் வந்து ஒரு மென்மை இருக்கணும், பேச்சில் ஒரு மென்மை நளினம் இருக்கணும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ன செய்யக்கூடாது, பேசிடக்கூடாது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வர்றியாடா இது என்னன்னு கேட்குறான். அவன் டா போட்டு பேசுறது, அவன் இவன்ட்டு பேசுறது. இப்போ பேச்சில் ஒரு மென்மை இருக்கணும். நம்ம எதிரியே பார்த்து பேசினாலும் சரி, அவர் சொன்னார், அவர் கூறினார் இப்படின்னு சொன்னால் அந்த எதிரிகளோடு இருந்தவங்க கூட சில நேரங்களில் மாறலாம். நல்லதானப்போ சொல்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், சமுதாயத்தில் ஒரு அநியாயத்தை கண்டுட்டு அவ்வளோ வார்த்தைகள் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அவ்வளோத்தையும் கொட்டி விட்டோம்னு சொன்னால் அவன் திருந்துவான்னு நினைக்கிறீங்க? இன்னும் திருந்த மாட்டான். முதல்ல இவனை காலி பண்ணணும் அப்படின்னு நினைப்பான், பேச்சு எடுபடாது. அப்போ நம்ம பேச்சில் வந்து மென்மை இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா, ஹாரூன் என்னோட அனுப்பிவிடுங்கன்ற அல்லா அல்லாட்ட கேட்டாங்களா இல்லையா, என்னோட அனுப்பிவிடியா அல்லா, அவங்க என்னை விட ரொம்ப தெளிவான அல்லா அனுப்பிச்சு அனுப்பிட்டான். ரெண்டு பேரையும் அல்லாஹ் பார்த்து சொல்கிறான், இது ஹபா நீங்கள் போங்க இலா ஃபிரவுன, ஃபிரவுன்கிட்ட போய் தாவா பண்ணி செய்யுங்க. எப்படி செய்ய தெரியுமா, ஃபகூலாலஹு கவுலன் லையினன், மெதுவாக அழகா நளினமான வார்த்தை கொண்டு அவட்ட போய் பேசுங்க. யார்கிட்ட, ஃபிரவுன்கிட்ட. ஏன் தெரியுமா, இல்லை அல்லஹு ஏத்ததக்கர் ஓ யக்ஷா, அவன் அவங்க பேச்சில் நல்லுணர்வு பெறலாம் அல்லது அல்லாஹ்வையும் அவன் பயப்படலாம். இப்படி உங்களுடைய பேச்சு என்ன செய்யணும், அமையணும். அப்போ அவன்கிட்ட போயிட்டு நீ முட்டாள், அறிவில்லாதவன், நீ நரகவாதி அப்படி இப்படிலாம் பேசணும்னு சொன்னால் கேட்பானா? கேட்க மாட்டான். அப்போ நல்லினத்தோடு பேசணும், அல்லாவே சொல்லி கொடுக்குறான், நீங்கள் மென்மையாக பேசுங்க, பேசுனா அவங்க வந்து என்ன செய்யலாம், நல்லுணர்வு பெறலாம் அல்லது அல்லாஹுவே என்ன செய்யலாம், அஞ்சலாம் அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல என்ன செய்யலான்னு சொல்கிறான். சரியா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இப்படி சொல்கிறோம், அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், நீங்கள் கடின சித்தம் உடையவர்களாக இருந்தால் நீங்கள் நபியே, நீங்கள் கடின சித்தம் உடையவர்களாக இருந்தால் அப்படி நிரண்டு அப்படி எல்லா மேலே கோபப்பட்டு இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை சுற்றி எப்பவுமோ மக்கள் ஓடி இருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து நல்ல ஒரு மெலினமான நளினமான குணமுடையவர்களாக இருக்கிறீங்க, அதான் மக்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க. இப்படி இல்லைன்னா எப்போவோ ஓடி இருப்பாங்க அப்படின்ற ஆயத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சரி, இது ரெண்டையும் வச்சு நம்ம சொல்லும்போது சிலர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்போ சொன்னார் இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சும்மாவாக இருந்தாங்க, அவங்க வந்து வாப்பாவுக்கு எதிராக வந்து பேசலையா, வாப்பா வந்து கேட்கலையா, ஷைத்தானையா வணங்குறீங்கன்னு கேட்கலையா, சிலைகளை வந்து ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லலையா, இப்போ அதெல்லாம் வந்து வீரமான பேச்சு தானே, அவங்க மெதுவாக அப்படியே பேசுனாங்க அப்படின்ற மாதிரி சிலருக்கு என்ன செய்கிறான் கேட்குறான். இங்கே நல்லா விளங்கணும், அவங்க சொன்ன விதம் அதை மெதுவாக தான் சொல்கிறாங்க, ஆனால் இவங்க அதை சொல்கிற விதம் அதை ஃபோர்ஸாக காட்டி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் குர்ஆன் வசனமே என்ன செய்ய சொல்லுது. இப்போ பாருங்க, யா அபதி அப்படின்னு கூப்பிட்றாங்க, வாப்பாவை யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுலேயே அந்த வார்த்தையிலேயே தெரியுது, எனது அருமை தந்தையே, எனது அருமை தந்தையே. யா அபின்னு கூப்பிடலை, என் தந்தையேன்னு பொதுவாக கூப்பிடலை, யா அபதி எனது அருமை தந்தையே அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டு, ஏன் நீங்கள் இப்படி வணங்குறீங்க, அப்படி வணங்கக்கூடாது அப்படின்னு இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, அதை ஃபோர்ஸாக அல்லது வேறு விதமாக அப்படியெல்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. சொல்கிற வார்த்தையை கொண்டு நளினமாக தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், யாபுனைய, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யாபுனைய எனது அருமை மகனே, அதில் அழகான வார்த்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட மகனை என்ன செஞ்சுருக்கிறான் அப்படி சொல்லியிருக்கலாம், யாபுனைய எனது அருமை மகனே, அல்லாஹ் இப்படி ஒரு கனவை தந்திருக்கிறான், என்ன செய்யணும், உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தைகளே நமக்கு தெரியுது, நளினமாக பேசணும் அப்படின்றது. அதனால் நம்ம பேச்சுகளை வந்து நளினமாக்கணும், கண்ணியமாக பேசணும், பிறரை மதித்து பேசணும் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னன்னா, இந்த விமர்சனம் பண்ணுறது இருக்கா இல்லையா, அதையும் கூட கண்ணியமாக விமர்சனம் பண்ணும். விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, ஒரு கெட்ட விஷயம், ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னால் விமர்சனம் பண்ணி தான் ஆகணும், மறைக்க முடியாது, மறைத்தால் குற்றம். அப்போ அதை விமர்சனம் பண்ணும்போது கூட கண்ணியமாக என்ன செய்யணும், விமர்சனம் பண்ணணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து நான் சொன்னால், இந்த சில நேரங்களில் வந்து சில பேர் வந்து பட்டம் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க, சர்டிஃபிகேட், எப்படி இவன் காஃபிர், இவன் முனாஃபிக், இவன் முஷிரிக், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இது யாருக்கு, இது யார் கொடுக்குற வேலை? முனாஃபிக்கு முஷிரிக்கு காஃபிர்னு சொல்கிற அந்த அதிகாரம் அல்லாஹ் யாருக்கு கொடுத்துறான், அதை அவன் தானே வச்சுருக்கிறான், அதை அல்லாஹ் தானே முடிவெடுப்பான். நம்ம எப்படி ஒருத்தரை போய் காஃபின்னு சொல்ல முடியும், ஒருவர் எப்படி நம்ம முஷிரிக்குன்னு சொல்ல முடியும்? அப்போ நம்ம பேச்சில் இதை என்ன செய்யக்கூடாது, வந்து விடவே கூடாது. ஒருவர் ஷிர்க் செய்கிறார் என்றால், அவர் ஷிர்க் செய்கிறார், இந்த காரியம் நரகத்தில் கொண்டு போய் நுழைத்து விடும், எனவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி தான் சொல்லணுமே தவிர, ஒருவரை குறிப்பிட்டு காஃபிர் என்று சொல்வதற்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அது சில நேரங்களில் வந்து அல்லாஹ் காப்பாற்றணும், சொன்னவருக்கே அது திரும்ப வந்துடும் அப்படின்லாம் ஹதீஸை பார்க்குறோம். அதனால் வார்த்தைகளை வந்து ரொம்ப அளந்து பேசணும், கண்ணியமாக பேசணும், விமர்சனம் கூட கண்ணியமாக விமர்சனம் பண்ணணும். இதை நம்ம இந்த எப்படி பேசணும் அப்படின்ற விஷயங்களில் நம்ம இவ்வளவு அறிந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் இதற்கு பிறகு என்னென்ன நம்முடைய பேச்சுகள் அமைய வேண்டும் என்பதை பார்ப்போம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நமக்கு நல்ல முறையில் பேச்சாற்றலை வழங்கி மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாவின் பால் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக என்னையும் உங்களையும் சமுதாய மக்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில். நம்முடைய பேச்சுகள் அமைய வேண்டும் என்பதை பார்ப்போம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நமக்கு நல்ல முறையில் பேச்சாற்றலை வழங்கி மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாவின் பால் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக என்னையும் உங்களையும் சமுதாய மக்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்போ சொன்னார் இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சும்மாவாக இருந்தாங்க, அவங்க வந்து வாப்பாவுக்கு எதிராக வந்து பேசலையா, வாப்பா வந்து கேட்கலையா, ஷைத்தானை ஏன் வணங்குறீங்கன்னு கேட்கலையா, சிலைகளை வந்து ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லலையா? இப்போ அதெல்லாம் வந்து வீரமான பேச்சு தானே, அவங்க மெதுவாக அப்படியே பேசுனாங்க அப்படின்ற மாதிரி சிலருக்கு என்ன செய்கிறாங்க கேட்குறான். இங்கே நல்லா விளங்கணும், அவங்க சொன்ன விதம் அதை மெதுவாக தான் சொல்கிறாங்க, ஆனால் இவங்க அதை சொல்கிற விதம் அதை ஃபோர்ஸாக காட்டி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் குர்ஆன் வசனமே என்ன செய்ய சொல்லுது. இப்போ பாருங்கள், யா அபதி அப்படின்னு கூப்பிட்றாங்க, வாப்பாவை யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுலேயே அந்த வார்த்தையிலேயே தெரியுது, எனது அருமை தந்தையே.